பிபிலிய தேடல் நல்ல சமாரியர் உவமை பகுதி ஆறு.
எனதருமை அன்புள்ளங்களே, நவக்காலத்தின் துவக்கத்தில் நல்ல சமாரியர் என்ற உவமை கடலுக்குள் காலடி எடுத்து வைத்த நாம் கடந்த 5 வாரங்கள் இக்கடலில் ஓரளவு நனைந்துள்ளோம். இப்புனித வாரத்தில் மீண்டும் ஒருமுறை இக்கடலுக்குள் மூழ்குகின்றோம். சென்ற விவிலிய தேடலின் இறுதியில் நாம் சொன்ன ஒரு சிந்தனையை மீண்டும் நினைவுறுத்த விரும்புகின்றேன். இந்த உவமையின் துவக்கத்தில் இயேசு குறிப்பிட்டிருந்த மனிதர் அடையாளம் தெரியாமல் அடிபட்டு கிடக்கும் பல கோடி மனிதர்களின் பிரதிநிதி என்பதை புரிந்து கொள்ள முயன்றோம். அடிபட்டவருக்கு நடந்தது என்ன? தொடர்கிறோம் நம் தேடலை. அன்பு இதயங்களே, யூத பாரம்பரியத்தில் சொல்லப்படும் புகழ்பெற்ற ஓர் உவமையை இங்கு நினைவு கூர்வது பயனளிக்கும். நமக்கு நன்கு தெரிந்த அந்த உவமை இதோ.
மிக வயது முதிர்ந்த யூத குரு ஒருவர் தன் சீடர்களிடம் பின்வரும் கேள்வியை கேட்டார். உலகில் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று எப்போது சொல்ல முடியும் என்பதே அக்கேள்வி. குறிப்பிட்டதொரு தூரத்தில் நின்று கொண்டு ஓடையில் உள்ள நீர் நிற்கின்றதா ஓடுகின்றதா என்று சொல்ல முடிந்தால் தேவையான அளவு ஒளி உள்ளது என்று முதல் சீடர் பதிலளித்தார். குரு உடனே அது தேவையான அளவு ஒளி அல்ல என்று பதில் தந்தார். இரண்டாவது சீடர் ஒரு வேப்ப மரத்திற்கும் ஒரு புளிய மரத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காண முடிந்தால் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று சொல்லலாம் என்று பதில் சொன்னார். குரு உடனே அது தேவையான அளவு ஒளி அல்ல என்று சொன்னார். மூன்றாவது சீடர் ஒரு செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தால் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று சொல்லலாம் என்று பதில் சொன்னார். அதற்கும் அந்த குரு அது தேவையான அளவு ஒளி அல்ல என்று அதே பதிலை சொன்னார். தங்களுக்கு தெரிந்த பதிலையெல்லாம் சொல்லிவிட்டதால் சீடர்கள் அனைவரும் குருவின் பதிலுக்கு காத்திருந்தனர். அப்போது குரு அவர்களிடம், மனிதர்கள் ஒருவர் மற்றவரின் முகத்தை பார்க்கும் வேளையில் எப்போது அங்கு ஒரு சகோதரனையோ சகோதரியையோ அவர்களால் அடையாளம் காண முடிகின்றதோ அப்போதுதான் இவ்வுலகில் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று சொல்லலாம் என்று கூறினார்.
எந்த ஒரு மதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உவமை இது. தேவையான ஒளி இருந்தால் வேறுபாடுகளை காண முடியும் என்று சீடர்கள் பதிலளித்த வேளையில் குருவின் பதில் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஒளி இருந்தால் வேற்றுமைகள் நீங்கி ஒரு குடும்பம் என்ற உணர்வு எழும் என்பதை குரு வலியுறுத்தி கூறினார். அன்பு இதயங்களே, உண்மையான மதங்கள் அனைத்துமே இறை அன்பு பிறரன்பு என்ற இரு தூண்களின் மீது எழுப்பப்பட்ட கோவில்களே. இவ்விரு தூண்களுக்கு முன் ஏனைய கடமைகளும் கட்டளைகளும் தலைவணங்க வேண்டும். இந்த உண்மையை வலியுறுத்த இயேசு கூறிய ஓமைதான் நல்ல சமாரியர் ஓமை.
அன்பு செய்ய எழுவோ அகிலம் வெல்ல விரைவோ, இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ அகிலம் வெல்ல விரைவோ அன்பு செய்ய எழுவோ.
அன்பு நெஞ்சங்களே, அடையாளம் தெரியாதவாறு அடிபட்டு கிடந்த மனிதரை மூவர் கண்டனர் என்று இயேசு தன் உவமையை தொடர்கின்றார். யார் இந்த மூவர்? ஒரு குரு, ஒரு லேவியர், ஒரு சமாரியர். இயேசு இந்த மூவரை ஏன் குறிப்பிட்டார் என்ற ஆர்வம் எனக்குள் எழுந்தது. எருசலேம் எரிக்கோ பாதையில் வேறு எத்தனையோ மனிதர்கள் பயணம் செய்திருக்கக்கூடும். அவர்களில் வேறு மூவரை இயேசு குறிப்பிட்டிருக்கலாமே. எடுத்துக்காட்டாக ஒரு வர்த்தகர், ஒரு தொழிலாளி, ஒரு படைவீரர் என்று வேறு பலரை அவர் குறிப்பிடாமல் ஏன் ஒரு குரு, ஒரு லேவியர், ஒரு சமாரியர் என்ற இந்த மூவரை இயேசு குறிப்பிட்டார்? இரு காரணங்களை எண்ணி பார்க்கின்றேன். முதல் காரணம், அந்த மூவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். ஆம் அன்புள்ளங்களே, சமாரியரையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். குரு, லேவியர், சமாரியர் அனைவருமே ஒரே இனத்தவர். இவர்கள் அனைவருமே மோசே தந்த கட்டளைகளின்படி வாழ்க்கை நடத்துபவர்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரே கடவுள், ஒரே தந்தை ஆபிரகாம், ஒரே வகையான சட்ட வரையறைகள்தான். இந்த இனத்தை சேராதவர்கள் புறவினத்தார் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவருமே உடன்பிறப்புக்களாக வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியொரு இனமான இவர்கள் தங்களுக்குள் உருவாக்கி கொண்ட பிரிவுகள்தான் இவர்களை ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாற்றியது. இந்த பகைமை உணர்வுகளை நேரடியாக அனுபவித்த இயேசு அவற்றைக் களையும் ஒரு முயற்சியாக இந்த மூவரை தேர்ந்தெடுத்திருப்பாரோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. அன்பு இதயங்களே, இரண்டாவது காரணமாக நான் எண்ணி பார்ப்பது இதுதான். சட்டங்களை கரைத்து குடித்திருந்த ஒரு சட்ட அறிஞர் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை மீண்டும் நாம் நினைவில் கொள்வோம். சட்டங்களை அறிவது ஒரு புறம், அவற்றை பின்பற்றுவது மற்றொரு புறம். சட்டங்களை பின்பற்றுவதிலும் இருவகை. கடுமையான முறையில் வார்த்தைக்கு வார்த்தை இம்மியளவும் பெறலாமல் சட்டங்களை பின்பற்றுவது ஒரு வகை. இதனை ஆங்கிலத்தில் ஃபாலோயிங் த லெட்டர் ஆஃப் த லா என்று சொல்வார்கள். இதற்கு மாறாக சட்டங்களின் உள் காரணங்களை புரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றுவது மற்றொரு வகை. இதனை ஃபாலோயிங் த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்வோம். மோசே தந்த கட்டளைகள் குரு, லேவியர், சமாரியர் என்ற இந்த மூவருக்குமே பொதுவானது என்பதால் எந்த ஒரு சூழலிலும் இவர்கள் மூவரும் அக்கட்டளைகளை புரிந்து கொள்வதிலும் அவற்றை பின்பற்றுவதிலும் காட்டிய வேறுபாடுகளை சுட்டிக்காட்டவும் இயேசு இந்த மூவரையும் இங்கு குறிப்பிடுகின்றார் என்று எண்ணி பார்க்கலாம். ஒரே வகையான சட்டங்களால் இவர்கள் வழிநடத்தப்பட்டால் ஏன் இந்த வேறுபாடான செயல்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அடிபட்டு கிடக்கும் அடையாளம் தெரியாத மனிதரைக் கண்டு குருவும் லேவியரும் விலகிச் சென்றனர். சமாரியர் நெருங்கி வந்து உதவி செய்தார்.
அன்பு செய்து வாழும் ஒருவர் ஒருவரை நாடும் அன்பினாலே ஆளும் மனித மனங்களே.
அன்பு இதயங்களே, அடிபட்டு தேவையில் கிடக்கும் ஒருவரைக் கண்டு விலகிச் சென்ற குருவையும் லேவியரையும் எண்ணும்போது நமக்குள் கோபமும் எரிச்சலும் உருவாவதை நாம் உணர்கின்றோம். சே, என்ன மனிதர்கள் இவர்கள்! சிறிதும் மனிதாபிமானமற்ற, நெஞ்சில் ஈரமற்ற பிறவிகள் என்று தீர்ப்பு எழுத நாம் தயாராகின்றோம். தயவுசெய்து அன்பர்களே, நீதி இருக்கையை விட்டு எழுந்து வருவோம். தீர்ப்பு எழுதுவதற்கு முன் அவர்கள் நிலையில் நம்மை வைத்து சிந்திப்போம்.
குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார்
என்று இயேசு இந்த உவமையில் குறிப்பிட்டுள்ளார். அடிபட்டு கிடப்பவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு சென்றார் என்பதை தெளிவாக குறிப்பிடும் இயேசு, இந்த குரு எங்கிருந்து எங்கு செல்கிறார் என்பதை குறிப்பிடவில்லை. அவர் ஒருவேளை எரிக்கோவிலிருந்து எருசலேமுக்கு செல்லும் குருவாக இருந்திருக்கக்கூடும், இல்லையா? அவர் எருசலேமுக்கு செல்லும் குருவாக இருந்தால் முற்றிலும் தூய்மையான நிலையில் அவர் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். ஒருவேளை கோவிலின் மிக புனிதமான பகுதிக்குச் சென்று சடங்குகள் நடத்துவதற்கு செல்லும் குருவாக அவர் இருந்தால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிறப்பான வாய்ப்பு அவர்களுக்கு வருடத்தில் மிக குறைந்த நாட்களே கிடைக்கும். அந்த வாய்ப்பை கெடுக்கும் ஒரு சவாலையே குரு வழியில் சந்திக்கிறார். அடிபட்டிருப்பவர் உயிருடன் இருந்தாரா, இறந்துவிட்டாரா என்பதை கண்டுபிடிக்கவும் குரு அருகில் செல்ல வேண்டும். அங்கு கிடந்தவர் இறந்திருந்தால் அந்த உடலுக்கு அருகில் சென்றாலே தான் தீட்டுப்படுவோம். அந்த தீட்டை நீக்குவதற்கு தனக்கு பல நாட்கள் ஆகும். இவ்வகை எண்ணங்கள் குருவின் மனதில் ஓடியிருக்கும். அவரை பின்தொடர்ந்த லேவியருக்கும் இதையொத்த நிலைதான்.
அன்பு என்ற பெயர் கொண்டோ
அன்பு நெஞ்சங்களே, வழியில் அடிபட்டு கிடந்தவர் உயிரற்ற உடலாக இருந்தால் அவருக்கு அருகில் செல்வதோ அவரை தொடுவதோ தங்களை தீட்டுப்படுத்தும் என்பதை இருவரும் நன்கு உணர்ந்தவர்கள். மோசே தந்த சட்டத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது.
லேவியர் நூல் பிரிவு 21. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோனின் புதல்வரான குருக்களுக்குச் சொல், அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம்.
அன்பு இதயங்களே, மோசே தந்த கட்டளைகளில் இது ஒரு துளிதான். மற்றபடி வேறு பல சட்டங்களும் கட்டளைகளும் பிறரன்பு பணியை பற்றி பல பாடங்களை சொல்லித் தந்துள்ளன. மோசே தந்த கட்டளைகளின் அடிப்படையில் இஸ்ரேல் இனத்தவர் 613 கட்டளைகளை வகுத்துக் கொண்டனர். இவை மிட்ஸ்வாத் என்று அழைக்கப்பட்டன. இவற்றில் செய்யக்கூடாதது என்ற எதிர்மறை விதிகள் 365ம், செய்யக்கூடியது அல்லது செய்ய வேண்டியது என்ற நேர்மறை விதிகள் 248ம் இருந்தன. குருக்களும் லேவியரும் செய்யக்கூடாதது என்ற எதிர்மறை விதிகளை மிக மிக நுணுக்கமாக பின்பற்றியவர்கள். ஆனால் அவர்கள் இருவரும் மோசே சொல்லித்தந்த வேறு பல உயர்ந்த பாடங்களை மறந்தனரா மறுத்தனரா என்பது தெரியவில்லை. மிட்ஸ்வாத் கட்டளைகளின்படி ஒருவர் உயிரோடு போராடிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உதவுவது மிக மிக முக்கியம் என்பதும், அதேபோல் அனாதையாக கிடக்கும் ஓர் உடலை அடக்கம் செய்வதும் யூதர்களின் மிட்ஸ்வாத் கட்டளைகளின் ஒரு பகுதி என்று கிளைன்ஸ் நாட்கிராஸ் என்ற விவிலிய ஆய்வாளர் கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, அடுத்தவர் தேவை, கோவில் தேவை என்ற இரு தேவைகளில் குருவும் லேவியரும் கோவில் தேவைகளுக்கு அந்த கோவிலின் பெயரைச் சொல்லி அவர்கள் வளர்த்து கொண்ட தன்னலத் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் அவர்கள் விலகிச் சென்றனர். இறுதியாக ஒரு எச்சரிக்கை அன்பர்களே, சுட்டும் விரல் நீட்டி குருவையும் லேவியரையும் நாம் குற்றம் சொல்லும்போது மற்ற விரல்கள் நம்மை சுட்டி நிற்பதையும் நாம் உணர வேண்டும். நம்மை சுட்டி நிற்கும் விரல்கள் நம்மிடம் என்ன சொல்ல விளைகின்றன என்பதை அடுத்த வாரம் சிந்திப்போம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.